الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن إبراهيم كان أمة قانتا لله حنيفا ولم يك من المشركين شاكرا لأنعمه اجتباه وهداه إلى صراط مستقيم صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم ان الله كتب الاحسان في كل شيء فاذا قتلتم فاحسنوا القتل واذا ذبحتم فاحسنوا الذبح وليحد احدكم شفرته وليريح ذبيحته او كما قال صلى الله عليه وسلم فهل رايتم الله سبحانه وتعالى ورونك ورتاهم صلاه وسلام இறை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஉங்கள் தபவு தாபிஉங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான் அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்று முழுதாக தவிர்த்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தக்குல்லாஹ் ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1438 ஆண்டின் கடைசி மாதமாகிய ஜுல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தின் இரண்டாவது ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய வீட்டில் யாத்திகாவுடைய நியத்தோடு நாம் அமர்ந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஜுல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் புனித மாதங்களில் ஒரு மாதமாக இருக்கிறது. புனித மாதங்களிலே நான்கு மாதங்களில் ஒரு மாதமாக ஜுல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் கணிக்கப்படுகிறது. ஜுல்காதா, ஜுல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் 16ஆம் மாதம் 12ஆம் மாதம் அரபு கணக்கின்படி முஹர்ரம் 1ஆம் மாதம் மூன்றுமே புனித மாதங்கள். மற்றையது ரஜப். ரமலானுக்கு 2 மாதங்களுக்கு முன்னால் உள்ள ரஜப் மாதம் புனித மாதமாக கணிக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அந்த ஜுல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் என்றால் பொதுவாக அந்த மாதத்தில் ஒரு குடும்பத்துடைய வரலாறுகள், தியாகங்கள், ஒரு குடும்பம் அல்லாஹ்வுக்காக தம்மை அர்ப்பணித்த வரலாறு பேசப்படுகிறது. பேசப்பட்டும் இருக்கலாம், அது அதிகமாக பேசப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு சில முக்கியமான விடயங்களை நான் தொட்டு காட்டி ஈதுல் அதஹாவுடன் சம்பந்தப்பட்ட சில விடயங்களையும் ஞாபகம் மூட்ட நான் விரும்புகிறேன். முதலாவது நான் வேண்டிக் கொள்கிறேன் கண்ணியமானவர்களே, மிம்பர் எந்த மாடியில் இருக்கிறதோ அந்த மாடி அந்த தலத்தை முதலாவது பூர்த்தி செய்வது நமக்கு உகந்ததாக இருக்கும். படி ஏறுவது சிரமம், வயோதிபர்கள், நோயாளிகள் கீழ்மாடியில் அமர்வதில் தவறு கிடையாது. படியேறி வர முடியும் ஆரோக்கியமாக உள்ளவர்கள் எல்லோருமே மேல் மாடியில் இருக்கின்ற இடங்களை நிறைத்தால் மிகவும் பிரகாசமாக சபை அமையும் என்பதை பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்மோடு எந்த அளவு தொடர்பு படுகிறார்கள் என்பதை நாம் முதலில் விளக்க வேண்டும். காபத்துல்லாவை கண்ணியமானவர்களை பலர் புனர் நிர்மாணம் செய்தார்கள். காபத்துல்லாவை பலர் கிட்டத்தட்ட 12 கட்டங்களாக 13 கட்டங்களாக காபத்துல்லா புனர் நிர்மாணம் ரினிவேஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. குரானில் அல்லாஹ் சொல்கின்ற ரினிவேஷன் ஒன்றே ஒன்றுதான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரினிவேஷன் மட்டும். 12-13 கட்டங்களாக காபத்துல்லா புனர் நிர்மாணம் பண்ணப்பட்டிருக்கிறது. காபத்துல்லாவை முதலில் கட்டியவர்கள் யார்? ஆரம்பத்திலே அல்லாஹ் காபத்துல்லாவை மலக்குமார்களை கொண்டு கட்டினான். அதாவது ஒரு கருத்து வந்திருக்கிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திடம் மலக்குமார்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த காபத்துல்லாவை தவாப் செய்வதற்கு 1000 வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் தவாப் செய்தோம் என்றால் அது பழையது. பைத்துல் மாமூர் என்று காபத்துல்லாவுக்கு நேராக அரசுக்கு கீழே, அல்லாவுடைய அரசுக்கு கீழே இருக்கிற பைத்துல் மாமூர், அதுக்கு நேராகத்தான் அதே அமைப்பில் காபத்துல்லா அமைந்திருக்கிறது பூமியில். பைத்துல் மாமூர் வானத்தில் இருக்கின்ற வழக்கமார்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்திய புனித ஸ்தலம். வானத்தில் இருக்கின்ற வழக்கமார்கள் அதை துதிப்பார்கள், வளம் வருவார்கள், இபாதத்துகளை செய்வார்கள். பூமியிலே டியூட்டி செய்கின்ற வழக்கமார்களுக்கு அல்லாஹ் பூமியிலே தயாரித்து கொடுத்த ஒரு கட்டடம் தான் காபத்துல்லா என்ற வரலாறும் இருக்கிறது. காபத்துல்லா, இந்த காபா என்ற வார்த்தையின் அர்த்தம் அடிப்படைகளை விளங்க வேண்டும். நாம் நீங்கள் எல்லோரும் முன்னோக்கி இருக்கிறீர்கள், நான் பின்னோக்கி இருக்கிறேன். காபத்துல்லாவை தான் நாம் நீங்கள் முன்னோக்கி இருக்கிறீர்கள், தொழுகையிலே முன்னோக்குகிறோம், நம்முடைய கிப்லாவாக இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த காபா என்ற வார்த்தை பொதுவாக முக்கஅப் என்பது ஒரு பெட்டி, பக்ஷேப்பில் உள்ள ஒரு கட்டிடத்துக்கு சொல்லப்படும், பெட்டி வடிவிலான ஒரு கட்டிடம். பேரில் பெரிய தாத்பரியங்கள், பெரிய விஞ்ஞானம் கிடையாது. பேர் ஒரு பெட்டி வடிவிலான ஒரு ஆலயம். கனிமணர் காபத்துல்லா, காபா என்ற வார்த்தை குர்ஆனில் 2 இடங்களில் வந்திருக்கிறது. காபா, அல் காபா என்ற வார்த்தை 2 இடங்களில். காபத்துல்லாவுக்கு பல பேர்கள் உண்டு. பைத்துல்லா, அல்லாவுடைய வீடு. பைத்துல்லாவில் முஹர்ரம், அல்லாவுடைய சங்கையான வீடு. அதே போன்ற அவ்வளவு பை, உலகத்திலே அல்லாஹ் தனக்கல்லா வணக்கம் புரிவதற்கு, இபாதை செய்வதற்கு அல்லாஹ் ஏற்படுத்திய உண்டாக்கிய முதல் வீடு என்ற பெயர் இருக்கிற முதல் புனித ஸ்தலம். அதேபோல பைத்துல் அதீக் என்ற ஒரு பெயர் இருக்கிற, பைத்துல் அதீக் என்றால் யாருடைய கட்டுப்பாடும், யாருடைய அதிகாரமும், யாருடைய உரிமை கோரலும், யாருடைய அடக்கி ஆண்மைக்கும் உட்படாத கண்ணியமான சுதந்திரமான வீடு. அல் பைத்துல் அதீக் வல் யத்தவக்குபில் பைத்துல் அதீக் என்று நான் சொல்கிறேன். அதே போன்று கண்ணியமானவர்களே, ஹரம் ஆமீன் என்ற பெயர் இருக்கிறது அந்த இடங்கள், பொதுவான பெயர் ஹரமுன் ஆமீன். எந்த விதமான ஆபத்துக்களும் ஏற்படாத, ஆபத்துக்களை விட்டு பாதுகாப்பு பெற்ற சங்கையான இடம், புனித ஸ்தலம். இப்படி பல பேர்கள் காபத்துல்லாவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மக்கா தற்பொழுது இருக்கின்ற பெயர், நபியவர்கள் வைத்த பெயர், அதனுடைய பழைய பெயர் பக்கா. பா இன்னவளை வைத்தின் செல்லறி பக்கா, மக்காவுக்கு பழைய பெயர் பக்கா. அது இப்பொழுது மக்கா, அது மக்கா என்று உச்சரிக்கப்பட வேண்டும். அது மெக்கா என்றோ எதுவென்றோ அது உச்சரிக்கப்படக்கூடாது. இப்படி காபத்துல்லாவுடைய சிறப்பு கண்ணியமான, காபத்துல்லாவுடைய அன்பு நபியவர்களோட உள்ளத்தில் இணைந்திருந்தது. காபத்துல்லாவை பார்த்து நபியவர்கள் அந்த மக்காவிடம், நபியவர்கள் மதினாவுக்கு அந்த முஷ்ரிக்கீங்களால் விரட்டப்பட்ட பொழுது நபியவர்கள் கடைசியாக காபத்துல்லாவை பார்த்து சில விடயங்களை பேசினார்கள். அந்த மக்காவுடைய மண்ணை கையில் எடுத்து தூவி, எனக்கு உலகத்திலே விருப்பமான மண் உன்னுடைய மண், நான் பிறந்த ஊர், நான் வளர்ந்த ஊர் என்று அந்த மக்காவை காபத்துல்லாவை பார்த்து நபி அவர்கள் பேசினார்கள். நான் அஷ்ரபத்தி, உன் எவ்வளவு கண்ணியமான வீடு, எவ்வளவு சங்கையான வீடு, உன்னை விட்டு பிரிவதற்கு எனக்கு மனதில்லை, என்றாலும் நான் வெளியாக்கப்படுகிறேன் என்ற கவலையோடு நபி அவர்கள் கடைசியாக உரையாடி விட்டு பிரிந்திருந்த காபத்துல்லாவோடு. மக்காவிலிருந்து கண்ணிய மக்காவில் நபியவர்கள் இதிலே சென்று தொழுகை கடமையாக்கப்பட்டு மதினாவிலே மாஞ்சமாத்தாக தொழுகை நடக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 17 மாதங்கள் அல்லது 16 மாதங்கள், கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் பைத்துல் மக்தஸ் அல்லது பைத்துல் முகத்தஸ் அந்த இஸ்ரவேலர்களுடைய கிபிலாவாக இருந்தது. பாருங்கள், இந்த மக்காவுடைய அன்பு, காபத்துல்லாவுடைய நபியுடைய உள்ளத்தில் இருந்த அன்பு எந்த அளவு அல்லாவிடமிருந்து அந்த காபத்துல்லாவை கிபிலாவாக மாற்றி கொடுக்கின்ற அளவுக்கு நபியுடைய ஆசையும் ஆர்வம் இருந்தது. 16 மாதங்கள் இரண்டு மனதோடு உள்ளார்கள், அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக சொல்கிறார்கள் பைத்துல் மக்தஸை நோக்கி. அது யூதர்களுக்கெல்லாம் பெரிய பெருமை. முஹம்மத் எங்களுடைய கிபிலாவை முன்னோக்கி தான் சொல்கிறார் கனிமனு. இப்பொழுது நபியுடைய விருப்பம் இருந்தது காபத்துல்லாவை பக்கம்தான் நான் திரும்பி சொல்ல வேண்டும், என்னுடைய எல்லா நல்ல காரியங்களையும் காபத்துல்லாவை முன்னோக்கி செய்ய வேண்டும் என்ற ஆசை உள்ளத்தில் இருந்தது. அல்லாஹ் எஜித்தபிலை மையேஷா ஒயகதியிலேயே மையுனீப், தேட்டம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் தன் பக்கம் அவர்களுக்கு சாதகமான வழிகளை ஏற்படுத்துவான் என்று குர்ஆன் ஆயத்திருக்கிறது. தேட்டத்தோடு அடிக்கடி மேலே பார்ப்பார்கள், காபத்துல்லாவை பார்ப்பார்கள், எதிர்மறையான திசை. இங்கே காபத்துல்லா, அங்கு பைத்துல் மக்தஸ். அப்படி காபத்துல்லாவை முன்னோக்கினர் பைத்துல் மக்தஸ் பின்னோக்கப்படும், அதை முன்னோக்கினர் காபத்துல்லா பின்னோக்கப்படும். பார்த்து பார்த்து இருந்தார்கள் எப்பொழுது வகை இறங்கும், எப்பொழுது வகை இறங்கும், காபத்துல்லாவை பக்கம் திரும்பி அல்லாஹ் எப்ப சொல்லுவான். கனியமான அந்த ஆசை 16 மாதங்கள் தாண்டி 17வது மாதம் போய்கொண்டிருக்கின்ற பொழுது, தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது பைத்துல் மக்தஸை நோக்கி தொழுது கொண்டிருக்கின்ற, பெரும்பாலும் துஹர் அல்லது அஸ்ராக இருக்க வேண்டும், தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது இடையிலே 2 ரக்அத் முடிந்து விட்டது, அடுத்த 3வது ரக்அத்திலே ஆயத்திறங்குகிறது. ஃபவல்லி வஜிஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் அப்படியே டர்ன் ஆகுங்கள், திரும்புங்கள், உங்களுடைய திசை மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம், காபத்துல்லாஹ் பக்கம் நீங்கள் அழைத்துக் கொள், திருப்பிக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் ஆயத்திறங்குகிறது. அப்படியே திரும்புகிறார்கள். ஹஜ்ஜுக்கு போனவர்கள் பார்த்திருப்பீர்கள், மஸ்ஜிதுல் கிபிலத்தை இருக்கிறது, 2 கிபிலாக்கள் உள்ள பள்ளி, அந்த மஸ்ஜிதை பார்க்க சென்றாலும் அங்கு தொழுதாலும் 1 கிபிலா தான் நமக்கு கிபிலா, காபத்துல்லாவை நோக்கி தான் தர முடியும். அங்கு மெஹராம் அமைக்கப்பட்டிருக்கிறது காபத்துல்லாவுக்கு தான், அங்கு முசல்லா போடப்பட்டிருக்கிறது காபத்துல்லாவை நோக்கி தான். அப்படியான ஒரு வரலாறு மிக்க ஒரு இடம் தான் நம்முடைய காபத்துல்லா. கனிமணே, அப்படி நபியவர்கள் மிக சந்தோஷத்தோடு திரும்பினார்கள். யூதர்களுக்கு அல்லா, அந்த இஸ்ரவேலர்களுக்கு அல்லா ஒரு கேவலத்தையும் இழிவையும் ஏற்படுத்தினான். அவர்கள் பெருமை அடித்துக் கொண்டார்கள். அதுவும் அவர்களுக்கு ஒரு பொறாமையாக அமைந்தது. ஆனால் அதுவும் அல்லாவுடைய ஒரு புனித ஸ்தலம் தான். கண்ணியமானவர்களே, காபத்துல்லாவில் தொழுகின்ற ஒரு தொழுகைக்கு 100,000 மடங்கு நன்மை, 100,000 மடங்கு நன்மை காபத்துல்லாவிலே. நபியுடைய மஸ்ஜித் நபவியிலே, மதீனாவுடைய மஸ்ஜிதிலே தொழுதால் 50,000 மடங்கு நன்மை. 2 ரக்அத் அது 2,00,000 ரக்அத்துகள். மதீனாவிலே 2 ரக்அத் 100,000 ரக்அத்துகள், 50,000 மடங்கு. இப்படி சிறப்புகளை எல்லாம் வைத்திருக்கிறார். இந்த காபத்துல்லாவை கண்ணியமானவர்களை பலர் அமைத்தார்கள், பலர் கட்டினார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் புனர் நிர்மாணம் செய்தார்கள். ஒரு எல்லைதான், பரப்பு எல்லை பரப்பு கொண்டுதான் உயர்த்தப்பட்டது, கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தப்பட்டது. ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பின்னால் அப்படியே நீண்ட கால இடைவெளிக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் உதவியாக இருந்து கன்னிமணலே மஸ்ஜிதை கட்டுகின்ற பணி, காபத்துல்லாவை கட்டுகின்ற பணி, காபத்துல்லாவை முன்னோக்கி தன்னுடைய மஸ்ஜிதுகள் அமைக்கப்படுகின்றன. அந்த மஸ்ஜிதை கட்டுகின்ற அந்த அந்த கட்டிட பணியிலே முதன்மை வகித்தார்கள் அந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தில் உள்ளவர்கள், அந்த மஸ்ஜிதுடைய பொறுப்புதாரிகள். மஸ்ஜிதுடைய பொறுப்பில் இருக்கின்றவர்கள் கட்டிட பணியிலும் இறங்க வேண்டும் என்பதற்கும் ஒரு முன்னுதாரணம். என்னுடைய மகன் குடும்பம் சேர்ந்து கட்டியது, அதுக்கு பின்னர் அப்படியே வந்து ஒவ்வொருத்தராக அந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்தார்கள். அதுக்கு பின்னால் நீண்ட வழிக்கு பின்னால் சுசை என்று சொல்லக்கூடிய நபியுடைய 4வது பாட்டன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 4வது மூதாதை பாட்டன் சுசை இப்னு கிலாப், இவரும் காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்தார். அதுக்கு பின்னர் அப்படியே குறைஷிகள் ஒரு கட்டத்திலே நபியுடைய அந்த வம்சாவளி புனர் நிர்மாணம் செய்தார்கள். குறைஷிகள் புனர் நிர்மாணம் செய்கின்ற பொழுதுதான் கனிமன் மிக முக்கியமான விடயம் காபத்துல்லாவில் பேணப்பட்டது. அதுக்கு முன்னர் அப்படியே தான் வந்தது. குறைஷிகள் ஒரு அறிவிப்பு செய்தார்கள், பணத்தை சேகரித்தார்கள், பண வசூல் பண்ணினார்கள், நிபந்தனை போட்டார்கள், எந்த விதமான அறமான பணங்களும் இந்த காபத்துல்லாவுடைய கட்டிடத்துக்கு தரக்கூடியது. வட்டி பணம் அந்த காலத்தில் விரிவான செயல்தான், அதே போன்று ஏமாற்று பணம், சூது பணம், இப்படியான எந்த விதமான திருடைய பணம், அபகரித்த பணம், ஹராமான பணங்கள் எங்களிடம் யாரும் கொண்டு வரக்கூடாது என்று சுத்த ஹலாலான பணங்களை மாத்திரம் வசூல் செய்தார்கள், கட்டினார்கள். அதனால் தான் ஹத்தீம் கொண்டிருக்கிறது. ஹிஜ்ர் இஸ்மாயில் பக்கத்தில் ஹாம் காப்பை இருக்கிறது, அரை காப்பை, அந்த அரைவாசி மதில் இருக்கிறது, அதுவும் காபத்துல்லாவுடைய எல்லையில் சேர்ந்தது. ஹலாலான பணம் முடிந்து விட்டது, பணம் போதாது. இப்பொழுது முடிப்பதற்காக, கம்ப்ளீட் பண்ணுவதற்காக, எப்படியோ கட்டி முடிப்போம் என்று பெயரெடுப்பதற்காக ஹலாலையும் சேர்த்து கட்டுவோம் என்று அவர்கள் முன்வராமல், ஹலாலான பணம் போதாமல் போன பொழுது, முடிந்த பொழுது அப்படி அரைவாசியோடு நிறுத்தினார்கள். அதுதான் என்று ஹசீம் என்ற அந்த அரை அரை கட்டிடம் இருக்கிறது. காபத்துல்லாவை தவாப் செய்கின்ற பொழுது அதைக்கும் வெளியால் தான் செல்ல வேண்டும். உள்ளால் ஒரு தவாப் சென்று விட்டால் அந்த தவாப் எடுபடாது. உள்ளே தொழலாம், அதற்குள் தொழுவதும் காபத்துல்லாவுக்கு தொழுவது போன்று, ஆனால் அதற்கு வெளியால் தவாப் செய்ய வேண்டும். அதைத்தான் நபியவர்கள் பின்னால் சொன்னார்கள். சொல்லும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து, எனக்கு ஆசை வருகிறது உள்ளத்திலே, எனக்கு உள்ளத்திலே ஆசை வருகிறது, இந்த ஹாஃப் கம்ப்ளீட் இல்லாத இந்த கட்டிடத்தை கம்ப்ளீட் பண்ண வேண்டும், இதை நான் பரிபூர்ணப்படுத்தி, காபத்துல்லாவுடைய கட்டிடத்தை பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் உன்னுடைய குடும்பம், இந்த குரேஷி வம்சம் இருக்கிறார்களே, இவர்கள் ஜாகிரியா காலத்தோடு நெருங்கியவர்கள். இவர்கள் நான் காபத்துல்லாவிலே கை வைத்தால், இப்பொழுது கை வைத்து கட்டட வேலையை ஆரம்பித்தால் அதை பித்னாவாக பார்ப்பார்கள். அவர்கள் குழப்பி விடுவார்கள், குழம்பி போவார்கள். முகமது காபத்துல்லாவிலே கை வைத்து விட்டார் என்றெல்லாம் அவர்கள் அவர்கள் வேறு விதமாக பார்ப்பார் என்பதற்கு அவனை தான் கட்டாமல் விட்டிருக்கிறேன், இல்லாவிட்டால் நான் கட்டியிருப்பேன், பூர்த்தி பண்ணியிருப்பேன் என்று நபியவர்கள் அந்த அரைவாசை கட்டடத்தை பரிபூர்ணப்படுத்தி இருப்பேன் என்று ஆசை வைத்தார்கள். காபத்துல்லாவுடைய கதவு ஆரம்பத்திலே நிலத்தோடு இருந்தது, இப்பொழுது காண்கிரிகள் மேலே இருக்கிறது. ஏணி வைத்து, படி வைத்து தான் காபத்துல்லாவுடைய கதவை திறந்து உள்ளே போக முடியும், உயரத்தில் இருக்கிறது. நபியவர்கள் அழைக்கும் காரணம் சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, காபத்துல்லாவுடைய கதவு நிலத்தோடு தான் இருந்தது, திறப்பு திறந்துதான் இருக்கும், எல்லோரும் போவார்கள், பரிசையாக செல்வார்கள். பின்னால் வந்தவர்கள் குறைஷிகள் அதை உயர்த்தினார்கள், கதவிலே கீழே தாப்பை போட்டு கட்டிடத்தை கட்டி கதவை உயர்த்தி வைத்தார்கள். ஏன் வைத்தார்கள் தெரியுமா? நினைத்தபடி நினைத்தவாறு எல்லோரும் உள்ளே போக விடாமல், அவர்கள் விரும்புகின்றவர்களை, அவர்கள் பொருத்தமானவர்களை உள்ளே விடுவதற்கு காபத்துல்லாவுடைய கதவை உயர்த்தினார்கள். கனிமண்டல் இப்படி எமனிலே ஒரு அரசர் இருந்தார், சுப்பா என்பது அவருடைய பெயர் குரானில் இருக்கிறது. அவன் கவுமு, நம் கவுமு சுப்பா, சுப்பா என்ற ஒரு அரசர். அவர்தான் காபத்துல்லாவுக்கு கதவுக்கும் காபத்துல்லாவுடைய தங்க பீலி, அந்த தங்க முலாம் பூசப்பட்ட பீலி, முதலாவது காபத்துல்லாவுக்கு அந்த தங்க முலாம் பூசியவர் ஹுசை என்பவர் என்று கருத்து இருக்கிறது. காபத்துல்லாவுக்கு முதலாவது புடவை போர்த்தியவர், காபத்துல்லாவை துணியால் சுற்றி அதை போர்த்தியவர் இந்த சுப்பா என்ற அரசன் என்ற வரலாறும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே பின்னால் வருகிறது, கண்ணியமானவர்களே, முராத் என்ற அரசர் புனர் நிர்மாணம் செய்தார். அதுக்கு பின்னர் அப்துல்லாஹிப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரி 64-ஆம் ஆண்டு 65-ஆம் ஆண்டு அவர்கள் மக்காவுடைய ஆட்சியில் இருந்தார்கள். அவர்கள் அதை புனர் நிர்மாணம் செய்தார்கள். அதுக்கு பின்னர் 74-ஆம் ஆண்டு 75-ஆம் ஆண்டு பகுதியிலே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவர், அவர் அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்ற அரசருடைய கட்டளைப்படி சில தாக்குதல்கள், சண்டை சச்சரவுகள் அந்த ஏரியாவில் நடைபெற்றது. காபத்துல்லாவில் சில சேதங்கள் ஏற்பட்டன, அதை அவர் புனர் நிர்மாணம், அவர் ரெனோவேஷன் பண்ணினார். இப்படி வரலாறு தொடர்ந்து கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால் இப்படியே பின்னால் வந்த அந்த கடைசியா அஜா கட்டிய அந்த நிலைமைக்கு பின்னால் அப்படியே வந்து இதில் 1040-ஆம் ஆண்டுதான் முராத் என்கின்ற அரசர் கட்டினார். 1040-ஆம் ஆண்டு ஹிஜிரி 1040-ஆம் ஆண்டு முராத் என்கின்ற அரசர், இப்பொழுது இருக்கின்ற வடிவம் பெரும்பாலும் அவருடைய அந்த காலத்தில் கட்டப்பட்டதுதான். ஏதோ புதுப்பிக்கப்படுகிறது, அது சுத்தப்படுத்தப்படுகிறது, அது பினிஷிங் பண்ணப்படுகிறது. கட்டட அமைப்பு அவருடைய காலத்திலிருந்து இப்படித்தான் வருகிறது. என்ன இப்படி காமத்தினுடைய கட்டட வரலாறும் ஏராளமாக தொடர்ந்து வருகிறது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய அந்த கட்டுமான பணியை தான் அல்லாஹ் குர்ஆனிலே புகழ்ந்து பேசுகிறான் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த காபாவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. கனிமன் இப்படி வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறிலே மிக முக்கியமான விடயங்களை நாம் பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறுபிராயத்திலிருந்து அல்லாஹ்வுடைய இறைவனுடைய அந்த சிந்தனையோடு வாழ்ந்தார்கள். சின்ன குழந்தையாக இருக்கின்ற பொழுது அவர்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து அல்லாஹ்வை, இறைவன் யார் என்று சிந்திப்பார்கள். அல்லாஹ் சூரிய சந்திர நட்சத்திரங்களை பார்ப்பார்கள், மறைந்த பொழுது சொல்வதை அல்லாஹ் இல்லை, இறைவன் இல்லை, என்னுடைய அல்லாஹ் மறைய மாட்டான், நிரந்தரமானவன், நித்திய ஜீவன் என்று அவர்கள் அப்படி ஆய்வு செய்து தாவத்து பிரச்சார பணி மேற்கொண்டார்கள். சிலை வணக்கத்துக்கு எதிராக, இணை வைப்புக்கு எதிராக அவர்கள் அன்றைய நிதானமாக போராடினார்கள். அல்லாஹ் ஒருவன் என்ற ஏகத்துவ கல் அந்த ஏகத்துவ அந்த விளக்கத்தை மக்களுடைய உள்ளத்திலே பதித்தார்கள். இப்படி வந்து வரலாறு அவருடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பரம்பரையிலே ஒரே ஒரு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி அவர்கள் சொல்வார்கள், அன் அஸரத்து தாவத் இப்ராஹிம், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவுடைய பரக்கத்தால், துஆவுடைய அந்த துஆவினால் உருவாக்கப்பட்ட அனுப்பப்பட்ட நபிதான் நான் என்று நபி அவர்கள் கூட சொல்லியிருக்கார்கள். துஆ கேட்ட ரப்பனா வபா அஸ்தீஹிம் ரசூல என்ற அந்த ஆயத்திலே துஆ வருகிறது. எங்களுடைய சமுதாயத்திலிருந்து ஒரு நபியை ரசூலை அனுப்பு, அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மகன், அதிலே வந்தவர்கள் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை, அவருடைய மறுபெயர் இஸ்ராயில், அவருடைய மகன் யூசுப். அப்படியே பரம்பரை அங்கே போனது. இஸ்ஹாக், இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப், யூசுப், அவருடைய பரம்பரையில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பரம்பரைக்கும் எல்லா நபிமார்களும் வந்தவர்கள் எல்லாம் அவருடைய பரம்பரை. இறுதி நபி யூதர்களுக்கு நம்மோடு ஒரு பொறாமை. இறுதி நபி கண்ணியமான நபி, உயர்ந்த நபி, முன்னே வேதங்களிலே புகழப்பட்ட நபி, பெயரே புகழுக்குரியவர் என்ற கருத்தை உள்ளடக்கிய நபி எங்களுடைய பரம்பரை வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். எங்களுடைய இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரை வந்து அப்படியே வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ் வர வைக்கவில்லை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரை வந்ததும் அவர்கள் நபியோடு பொறாமை கொள்வதற்கு ஒரு காரணம். அப்படி வந்து வரலாறு வருகிறது. கண்ணியமான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நவக்கம் உள்ள தொடர்பு, குடும்ப தொடர்பு நபியோடு சம்பந்தப்படுகிறார்கள். முஸ்லிம் என்று நமக்கு பெயர் வைத்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹுவ ஸம்மாகும் முஸ்லிமீன், தொழுகையிலே தக்பீர் கட்டுகிறோம், வஜ்ஜஹத் ஓதுகிறோம். வஜ்ஜஹத்துடைய முழு வார்த்தைகளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை புகழ்ந்த வார்த்தைகள். அவர்கள் வான அவ்வளவு முஸ்லிம் என்றார்கள். முடிக்கும் பொழுது நாங்கள் வான மினல் முஸ்லிம் என்று முடிக்கிறோம், நான் முஸ்லிம்களின் முதன்மையானவன் என்று அவர்கள் முடித்தார்கள். நாங்கள் வான மினல் முஸ்லிமின் வஜ்ஜஹத்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழையடி வாழையாக வந்தது. அத்தஹியாத்தில் உட்கார்கிறோம், சலாம் கொடுக்கின்ற பொழுது, தொழுகையை முடிக்கின்ற பொழுதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஞாபகப்படுத்தி தான் முடிக்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மத் வ அலா ஆலி சையிதினா முஹம்மத் கமா ஸல்லைதா அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் ஸலவாத் சொன்னது போன்று, அருள் புரிந்தது போன்று நபியுடைய குடும்பத்துக்கும் அவருடைய நபிக்கும் ரஹ்மத் செய்வாய், அருள் புரிவாயாக என்று துஆ கேட்கிறோம். வஜ்ஜஹத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தொடர்பு இருக்கிறது. அத்தஹியாத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தொடர்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உறவு நமக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இருக்கிறது. மில்லத் அபீக்கும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பொதுவான ஒரு தந்தை, அதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. விசேஷமான நபிமார்களுடைய தந்தையாகவும் நமது உம்மத்துடைய தந்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூத்த பாட்டனாக கணிக்கப்படுகிறார்கள். மில்லத் அபீக்கும் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கலாச்சாரம், தந்தையுடைய கலாச்சாரத்தை உங்களுக்கு நான் முறையாக அமைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற அளவு தொடர்பு இருக்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நமக்கும். நாம் செய்கின்றோம் ஹஸ்தனா, சுன்னத் தடுப்பு என்று சொல்வார்கள். ஹஸ்தனா செய்கிறோம். ஹஸ்தனா செய்வதும் கூட கண்ணியமானவர்களே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அமலாக இருக்கிறது. எந்த அளவு நம்முடைய உம்மத்துக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை இந்த விடயங்கள் இருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். சோதனைக்குரிய ஒரு நபியாக இருந்தார்கள். வைதி பித்தல் இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பல விடயங்களை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். பல விடயங்கள், சின்ன வயதிலிருந்து தந்தையின் மூலம் சோதனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து சிறு பிராயம் ஒரு தந்தையும் மகனும் எந்த அளவு உறவு பாராட்ட வேண்டும், அவருடைய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் படித்து தருகிறார். சின்ன வயதிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்துக்காக பேசுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் பக்கம் தந்தையை அழைத்தார்கள், தாவத்து கொடுத்தார்கள். தந்தை அவர் மாற்று வழியில் இருந்தார், அவர் வழிகட்டிருந்தார். அப்பொழுது கூட கண்ணியமான வழிகட்ட இணை வைப்புக்கு உதவி செய்கின்ற முஸ்லிம்களாகிய நாம் ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம். அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்ற கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை அதுக்கு மாற்றமாக இருந்த பொழுது கூட தந்தையோடு பேசுகின்ற பொழுது ஒரு பிள்ளை எப்படி பேச வேண்டும், தந்தையுடைய பேசொல்லி பேச முடியுமா, பட்ட பேசொல்ல முடியுமா, ஏச முடியுமா, தந்தைக்கு எதிராக விவாதம் புரிய முடியுமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிகழ்விலே ஒரு பிள்ளை தந்தையோடு எப்படி பேச வேண்டும், இப்படி பாவம் செய்கின்ற வழிகட்ட தந்தையை கூட யா அபதி, என்னுடைய அன்பு தந்தையே, மரியாதைக்குரிய தந்தையே என்று தந்தையை கூட கண்ணியமானவர்களே பாசமாக கூப்பிட்டார்கள் என்பதை அந்த வரலாற்றிலே படிக்கிறோம். இறுதியில் தந்தை சொன்னார், நீருடைய பேச்சை, பிரச்சாரத்தை, தாவத்தை விடாவிட்டால் கல்லறிந்து கொள்வேன், உன்னை கல்லறிந்து கொள்வேன் என்று தந்தை அவரை எச்சரித்தும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையை பார்த்து பேசிய வார்த்தை யா அபதி, என்னுடைய தந்தையே, அன்பு தந்தையே, மரியாதைக்குரிய தந்தையே. எனவே தந்தையோடு ஒரு பிள்ளை எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கும் குர்ஆன் நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து பாடம் படித்து தருகிறது. இப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளையாக வருகிறார்கள். தந்தை கனவு காண்கிறார் பிள்ளை அறுப்பதாக, கனிமன் ஓடியாடுகிற விளையாடுகின்ற பருவத்திலே கனவு நபிமாருடைய கனவு உண்மை அவர்கள் செய்ய வேண்டும், செயல்படுத்த வேண்டும். கனவு காண்க அறுப்பதாக மகளிடம் சொல்கிறார்கள். மகளிடம் சொன்ன பொழுது அந்த சின்ன வயதில் இருக்கின்ற மகன் கனிமனே 12, 13, 14 வயதுக்குட்பட்ட வயதில் இருக்கின்ற மகனுடைய வார்த்தையை பாருங்கள். அந்த இடத்திலும் கூட தந்தை தன்னுடைய தந்தையை பார்த்து யா அபத்தி என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயதில் பேசினார்களே அதே வார்த்தையை இவருடைய மகன் இவன் தந்தைக்கு பேசுகிறார். நம்முடைய பெற்றோர்களோடு நாம் எப்படி நடப்போமோ அதை போன்றுதான் நம்முடைய பிள்ளை நம்மோடு நடக்கும். நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் ஏசினால் நம்மை அடிக்கின்ற பிள்ளைகள் நமக்கு உருவாகும், நம்மை கொள்கின்ற பிள்ளைகள் உருவாகும். கொலை செய்கிறார்கள் எத்தனை பேர் பெற்றோர்களை. அங்கே அந்த நிகழ்வும் வருகிறது. அப்படி சொன்ன பொழுது உங்களை அறுக்கப் போகிறேன் மகனே, கனவு கண்டேன், அறுக்கப் போகிறேன் என்ன சொல்ல வேண்டும்? இறக்கம் இல்லையா பாப்பா, உங்களுக்கு மனசு இல்லையா, கல் நெஞ்சமா, என்ன அறுக்க போறீங்களா, அல்லாஹ் சொன்னா செஞ்சிருவீங்களா என்று பேச வேண்டிய பிள்ளையுடைய வாய் வந்தது யா அபத்தி. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தைக்கு யா அபத்தி அன்பு தந்தையே என்று பேசினார்களோ இந்த மகனும் தன்னுடைய தந்தை இப்ராஹிமுக்கு அலைஹிஸ்ஸலாத்துக்கு யா அபத்தி ஃபால்மா து உமர், நீங்கள் நாடியதை செய்யுங்கள் என்று தந்தைக்கு கட்டுப்பட்ட பிள்ளையாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் பார்க்கிறார். கனிமணல் இப்படி வரலாறு தொடர்கிறது. சோதிக்கப்பட்டார்கள் பல அமைப்பிலே, பிள்ளை இல்லாமல் கொஞ்ச நாள் சோதனை. துவா கேட்டார்கள், அல்லாவை நம்பினார்கள், பிள்ளை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். கிடைத்த பிள்ளை அறுக்க சொன்னான், அறுக்க முன் வந்தார்கள். அல்லாவுடைய நோக்கம் அறுப்பதல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஈமானை பரிசோதிப்பது. அறுக்க முனைந்தார்கள், அதற்காக அல்லாஹ் கொடுத்ததுதான் ஒரு கண்ணியமான ஒரு ஆடை அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து கொடுத்தான். குர்பான் கொடுங்கள். இதைத்தான் இந்த குருபானுடைய அமலாக நாம் அஜிப்பர்னாருடைய பெருநாள் தொழுகையை முடிந்தவுடன் அமலாக நாம் செய்கிறோம். கனிமணர்களே, நாளைய தினம் நமக்கு பெருநாளாக இருக்கிறது. இன்றைய தினம் 9வது பிறை, நம்முடைய 9வது நாள் தான் நமக்கு ஆரப்பா. சந்தேகம் இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கும். சந்தேகத்தின் பேர் கனிமணர்களே, அங்குள்ள அரபாவைத்தான் நாம் அரபாவாக எடுப்போம், அங்குள்ள பெருநாளைத்தான் பெருநாளாக எடுப்போம் என்று இன்று சிலர் பெருநாள் கொண்டாடலாம். கண்ணியமானவர்களே, பிறைப்படிதான் நம்முடைய அமல், பிறைப்படிதான் நாம் காபத்துல்லாவுடைய நேரத்திலே ஜும்மா தொழுவதாக இருந்தால் 3 மணிக்கு பின்னால் தான் தொழ வேண்டும். காபத்துல்லாவும் படி நாம் சுபவு தொழுவதாக இருந்தால் கண்ணியமானவர்களை 7.5 மணிக்கு பிறகுதான் தொழ வேண்டும். காபத்துல்லாவின் படி நாங்கள் சுபவு அசர் தொழுவதாக இருந்தால் கண்ணியமானவர்களே மகரிப் 7 மணிக்கு பின்னால் தான் மகரிப் தொழ வேண்டும். 7.5 மணிக்கு பின்னால் தொழ வேண்டும். இஷாவை தொழ வேண்டும் மகரிப் 7.5 மணி அல்ல, 8 மணிக்கு பின்னால் தொழ வேண்டும். இஷாவை தொழ வேண்டும் 11.5 மணிக்கு பின்னால். கண்ணியமானவர்களே, சர்வதேசத்தை பின்பற்றுவது எல்லா விடயங்களிலும் என்ற கருத்து அல்ல, பிறை அந்தந்த நாட்டுக்குரியது. கருத்து வேறுபாடு பல விடயங்கள் பேசப்பட்டாலும் என்னுடைய ஒற்றுமையை கெடுக்கக்கூடாது. ஊருடைய ஊருக்கு மத்தியிலே வேற்றுமைகளை ஏற்படுத்தக்கூடாது. மற்றவர்களை திணிக்க கூடாது, மற்றவர்களை குறை காணக்கூடாது. இன்றைய தினம் பெருநாள் கொண்டாடுவது கொண்டாடலாம், அது அவர்களுடைய ஆய்வு, அவருடைய முடிவு. மற்றவர்களை பிழை காண முன்வந்தால் சமூகத்தை நீங்கள் கண்ணியமணி ஒற்றுமையை கடுக்கிறீர்கள் என்பதுதான் ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். நமக்கு இன்றுதான் அரப்பா, ஹாஜிகளுக்கு நேற்று அரப்பா, அது அவர்களுக்குரிய அரப்பா. கண்ணியமணி தாஜ்ஜுத் நேரம் என்பது நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும். தாஜ்ஜுத் நேரத்தில் அல்லாஹ் கீழ்வானுக்கு இறங்குகிறான், அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிறது. அல்லாஹ் துஆ கேட்பவர்களை வரவேற்கிறான், இஸ்திக்பார் செய்பவர்களை வரவேற்கிறான். ஒவ்வொரு நாட்டுடைய தாஜ்ஜுத் நேரம் வித்தியாசம். நம்முடைய நாட்டில் தாஜ்ஜுத் நேரத்தில் தான் நாம் தாஜ்ஜுத் தொழ வேண்டும். மக்காவுடைய நேரத்தில் தாஜ்ஜுத் தொழ அது முந்து என்ன கண்ணியோட பிந்தும், நம்முடைய சுபவும் பிந்தும். சுபவு பாதானுக்கு பின்னால் நமக்கு தாஜ்ஜுத்துடைய நேரம் வரும். எனவே கண்ணியமான சூரியன் உதிச்ச பிறகுதான் சில வேளை நமக்கு தாஜ்ஜுத் நேரம். அந்த நேரத்தில் தாஜ்ஜுத் தொழலாமே. கண்ணியமானவர்களே, பிறை என்று ஒன்று அல்லாஹ் வைத்திருக்கிறான், அது சுழன்று கொண்டிருக்கிறது, அது சுத்தி கொண்டிருக்கிறது, அது அல்லாஹ் சுழல வைத்திருக்கிறான். நாட்டுக்கு நாடு வித்தியாசமாக நேரங்களை அமைத்திருக்கிறான். கருத்து வேறுபாட்டில் ஒரு கருத்தை நீங்கள் எடுக்கலாம், மற்றவர்களை நீங்கள் குறை காண முடியாது, மற்றவர்களை நீங்கள் திணிக்க முடியாது என்பதை நான் இன்று நாம் நோக்கிருக்கிறோம். இதுதான் நமக்கு அழப்பாவுடைய நோன்பு, சந்தேகப்பட தேவையில்லை. பிறை ஒன்றிலிருந்து நோட்டவர்கள் கண்ணியமான, அப்படி என்றால் பிறை ஒன்றிலிருந்து நோட்பவர்கள் பெருநாளை சேர்த்தால் 11வது நாள் பெருநாள் வரும். நம்முடைய பிறை ஒன்றல்லாமல் வெளிநாட்டில் உள்ள பிறையை நாம் எடுத்தால் நம்முடைய பெருநாள் 11வது பிறை வரும். இன்று 10வது நாள், நம்முடைய நாட்டில் பெருநாள் 11வது பிறையில் வரும். 11வது நாள் பிறை கிடையாது, பெருநாள் கிடையாது. 11வது நாள் நமக்கு ஐயாமு தஷ்ரீக் கூடிய 1வது நாள். எனவே கண்ணியமான யாரை என்ன தாக்கி சொல்லவில்லை. பெருநாள் கொண்டாடுபவர்கள் மற்றவர்களை குறை காண்டு வழிகட்டவர்கள் என்று பேச முடியாது, அவர்களுடைய ஆய்வு செய்கிறார்கள். எனவே குழப்பத்தை ஏற்படுத்தாமல் ஒற்றுமைக்குரிய ஒரு பெருநாளாக மாற வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு ஒற்றுமை நமக்கு போதிக்கிறது. அந்த அமைப்பிலே கண்ணியமான உதவியாவுடைய அமலை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். உதவியாவுடைய அமல் பேசப்பட்டிருக்கும், சிறப்புகள் பேசப்பட்டிருக்கும், அவருடைய ஒழுக்கங்கள் பேசப்பட்டிருக்கும். கண்ணியமான மிக முக்கியமான விடயம், நாம் பேணப்பட வேண்டிய விடயம் தான், நாம் மிருகங்களுடைய உரிமைகள் பேணப்பட வேண்டும். மிருகங்களுடைய உரிமைகள் கண்ணியமான இஸ்லாத்திலே மிக முக்கியமாக கொள்ளப்படுகிறது. பூனையை கட்டி போட்ட ஒரு இபாதத்தாலி பெண்மணி, பூனையை கட்டி போட்ட ஒரு இபாதத்தாலி பெண்மணி நரகம் போனால் ஏன்? பூனைக்கு தீனி கொடுக்காததால். பூனையை கட்டி போட்ட ஒரு இபாதத்தாலி பெண்மணி, வணக்கசாலி பெண்மணி பூனைக்கு தீனி கொடுக்காததால் நரகம் போனால், நாய்க்கு தண்ணி கொடுத்த ஒரு விபச்சாரி சொர்க்கம் போனால். இதுதான் நம்முடைய மிருக உரிமை. மிருக உரிமை, நாய்க்கு அன்பு செலுத்தியும் சுவர்க்கம் போக முடியும், பூனைக்கு இரக்கம் காட்டாமல் நரகம் போக முடியும். இதுதான் நம்முடைய இஸ்லாம். என்னுடைய அறுக்கின்ற விடயங்களிலே மிக முக்கியமான விடயங்களை நாம் பேடிக் கொள்ள வேண்டும். ஒன்று, கனிமணலே அந்த மிருகங்களை ஆரம்பம் இரண்டு வாரங்கள் மூன்று வாரங்களுக்கு முன்னரே சிலர் வாங்கிவிட்டோம், கட்டிவிட்டோம், பரவாயில்லை, நல்ல விடயம், நேர காலத்தோடு வாங்கிக் கொள்வது சரியாக பராமரிக்கப்படுகிறதா, தீனி போடப்படுகிறதா? ஒரு ஒட்டகம் கண்ணியம் நபியுடைய மோஜிதாவுடைய ஒன்றுதான், ஒட்டகம் நபியோடு பேசியது, ஒட்டகத்துடைய பாசை அது தெளிவான அளவில் பேசியது என்று வரலாறு இருக்கிறது. நபியிடம் அழுது கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டு முறையிட்டது, எஜமானை முறையிட்டது, இந்த எஜமான் என்னிடம் வேலை வாங்குகிறான், என்னுடைய சக்தியை விட மேலாக எனக்கு கஷ்டமான வேலைகளை வாங்குகிறான், பாரம் ஏற்றுகிறான், உரிய தீனி தருவது கிடையாது. நபியவர்கள் எச்சரித்தார்கள். இந்த உரிமையான நீக்கப்பட்டு ஒட்டகத்துடைய உரிமையான நீக்கப்பட்டு எச்சரித்தார்கள். இப்படியான ஜீவராசியோட விஷயத்தில் அல்லாவை பயந்து கொள். கணவன் அப்படிப்பட்ட மிருக உரிமையை இஸ்லாம் பேசுகிறது. அறுக்கின்றவர்கள் இவர்களுடைய தொழிலாக செய்கின்றார்கள். அறுப்பது ஒரு தொழில், செய்வது கண்ணியமானுடைய வேறு விடயம். நாம் செய்வது ஒரு இபாதத்துடைய இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட தொழில். அறுக்க கொடுப்பவர்கள் அறுப்பதுதான் சிறந்த முறை. பங்கு போட்டு செய்கிறோமா? ஏழு பேரில் ஒருவருக்கு அறுக்க தெரியுமா? அவர் அறுப்பதுதான் முதன்மையான சிறந்தாமல், அவர்கள் அறுக்காவிட்டாலும் கத்தியை அந்த கழுத்தில் வைத்து நீயத்தோடு மற்றவர்களை ஒப்படைப்பது சிறந்தாமல், அந்த இடத்து சமூகம் அளிப்பது சிறந்தாமல், அறுக்க முடியாத தைரியம் இல்லையா? கண்ணியமான உரியவர்களுக்கு அறுக்க கொடுக்கலாம். அறுப்பவர்கள் ஒழுக்கம் பேண வேண்டும், மிருகத்துடைய உரிமை பேண வேண்டும். ஒருவர் நபியுடைய காலத்திலே காலை குர்பானியுடைய அந்த ஒட்டகத்துடைய அல்லது ஆற்றுடைய ஒட்டகத்துடைய கழுத்தில் வைத்துக் கொண்டு கத்தியை தேற்றுகிறார். அந்த ஒட்டகம் அப்படியே மிரண்டு பயந்து பார்க்கிறது கத்தியை. நபியவர்களை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். கத்தியை மிருகத்துக்கு முன்னால் சேர்த்திய நபரை பார்த்து நபியவர்கள் எச்சரித்தார்கள், ஏய், இரண்டு தடவைகள் அந்த மிருகத்தை கொள்கிறாய், உயிரோடு ஒரு தடவை அதை நீ பயமுறுத்திக் கொள்கிறாய், மறுதடவை அறுக்கப் போகிறாய். கத்தியை கூட நபியவர்கள் மிருகங்களுக்கு முன்னால் தீட்டுவதை தடுத்தார்கள் என்றால் இஸ்லாம் மனித மிருக உரிமையை பேணுகிறது. மிருகங்களை இஸ்லாம் மதிக்கிறது. அல்லாஹ் சொன்னான் என்பதற்காகத்தான் நாம் பலியிடுகிறோம். அல்லாஹ்வுடைய பிராணியோடு அல்லாஹ்வை மீறி நாம் அன்பு காட்ட முடியாது. அது இறக்கமல்ல, அறுக்க சொல்கிறான், நிபந்தனைப்படி அறுக்கிறோம். வயது கட்டுப்பாடு இருக்கிறது. கனிமன் எப்படி தடுத்தார்கள்? ஹதீஸிலே சொன்னார்கள், உபகாரம், நல்லுபகாரம் செய்வதை அல்லாஹ் எல்லா விடயங்களிலும் கடமையாக்கி இருக்கிறான். ஒவ்வொன்றையும் சரியாக செய்ய வேண்டும் என்பதை கடமையாக்கி இருக்கிறான். குர்பானி விஷயத்தில் சொன்னார்கள், யாராவது ஒரு வேட்டையாடுகின்றவர்களை சொன்னார்கள், வேட்டையாடுகின்றவர்கள் உரிய முறைப்படி சரியாக அழகாக வேட்டையாடட்டும், அறுக்கின்றவர்களும் அழகாக அறுக்கட்டும். அறுக்கின்றவர்கள் அறுக்க முன்னர் கத்தியை தீட்டிக் கொள்ள, அறுக்க முன்னர் கத்தியை தீட்டிக் கொள்ளட்டும், அறுத்த பிறகு அறுத்த பிராணிக்கு ஓய்வு கொடுக்கட்டும். கனிமலை இன்று தவறாக இருக்கக்கூடாது. அறுக்கின்ற தொழில் செய்கின்ற எல்லோரும் அல்ல, சிலர் என அறுக்கின்றவர்களிடம் இஸ்லாமிய வாழ்க்கை இருக்க வேண்டும். பார்த்தால் முஸ்லிம் என்று விளங்க வேண்டும், தொழுகை இருக்க வேண்டும், பிஸ்மி சொல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய பேரோடு இருக்க வேண்டும். வீண் பேச்சுக்களும் தேவையில்லாத பேச்சுக்களும் சிரிப்பும் கூத்தும் கும்மாளமும் அடித்துக்கொண்டு அறுக்கின்றவர்களிடம் அறுக்க கொடுத்தால் நம்முடைய குர்பானியுடைய சிறப்பு குறையும். அவர்களுக்கு தொழுகை கிடையாது, அதான் சொல்லும் தொழுகை நடக்கும், தொழுகை கலாவாகும், அவர்கள் குர்பானை அறுக்கிறார்களாம் என்று அறுத்துக் கொண்டிருப்பார்கள் என்றால், தொழுகையை விடுகின்றவர்களை கையில அறுக்க கொடுப்பது கண்ணியமான நாம் அந்த பாவத்துக்கு உதவி செய்கிறோம். அவர்கள் தொழுகை நேரத்தில் நிறுத்த வேண்டும், தொழுகையை தொழ வேண்டும், தொழுகையுடைய கலா நடைபெறக்கூடாது. தொழுகையை விட்டு குர்பான் செய்வது என்பது சான் ஏற முளம் கிழிவது போன்று. முன்னேற்றம் 20% என்றால் நாம் பின்னேறுவது 80% இருக்கும். எனவே இவர்களுக்கு ஒரு புத்திமதியை நாம் சொல்ல வேண்டும், இஸ்லாமிய முறையில் செய்ய வேண்டும். அறுத்து கூடிய சீக்கிரம் துடிப்பிடிக்க முன்னால் உரிப்பார்கள். எத்தனையோ மாடுகளை ஆடுகளை ஓடி காற்று வேகத்திலே ஓடி ஓடி இந்த தொழிலை செய்வார்கள் ஒரு கூட்டம். இவர்களுக்கு நான் சொல்கிறேன், என்னுடைய கருத்தில் நபியவர்களை எச்சரித்த விடயங்கள், ஓய்வு கொடுக்க வேண்டும், மிருகங்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். அது ஓய்வு துடிப்பு நின்று இரத்த ஓட்டங்கள் நின்ற பிறகுதான் உரிக்க வேண்டும். அதில் எத்தனையோ விதமான அந்த நோய்க்கு காரணமான அந்த இரத்தங்கள் எல்லாம் வெளியாகி உடம்புடைய துடிப்பு நின்ற பிறகுதான் நமக்கு ஆரோக்கியம். எனக்கு இதை பேண வேண்டும். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, உலகத்திலே பல அறுவை முறைகள் இருக்கின்றன. நமக்கும் சந்தேகம் வரலாம். என்ன சந்தேகம்? நாம் அறுப்பது தவறுதானே, மிருகம் பாவம் தானே, அதுக்கு வருத்தம் தானே, இஸ்லாம் இப்படி சொல்கிறது, மிருக வதையை சொல்கிறதா என்று சில முஸ்லிம்களிலே படிப்பு கூடியவர்களுக்கு இந்த சிந்தனை வரும். நாஸ்தீக கொள்கையோடு தொடர்பு படுகின்ற அறிவாளிகளுக்கு இந்த எண்ணம் வரும். கண்ணியமான அல்லாவை மிஞ்சிய அன்பு நமக்கு தேவையில்லை. அல்லாஹ் சொல்கிறான், அறுக்கிறோம், பங்கிடுகிறோம், ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் பிறவைகளுக்கும் கஷ்டமானவர்களுக்கும் அந்த இறைச்சியை புசிக்க வைக்கிறோம், இதை செய்வோம். உலகத்தில் உள்ள அறுவை முறைகளை பாருங்கள். மிருகம் அறுவை முறைகள் என்பதை விட மிருகங்களை கொலை செய்யும் முறை என்று சொல்லலாம். ஒரு முறை இருக்கிறது, காலால் கட்டி போட்டு தலை கடிப்பார்கள். இது மிருக வதையாக அவர்களுக்கு விளங்குவது கிடையாது. உயிரோடு தொங்க விட்டு தலை கடிப்பது, அல்லது ஒரு குழியிலே போட்டு விட்டு தலை கடிப்பது. அதே போன்று இன்னொரு முறை இருக்கிறது, கரண்ட் ஷாட் கொடுப்பது, கரண்ட் பாய்ச்சுவது, உடம்பில உயிரோடு கரண்ட் பாய்ச்சுவார்கள். என்ன சொல்கிறார்கள்? மிருகத்துடைய உடம்பு திமித்து விடுமாம், திமித்த பிறகு அறுத்தால் வருத்தம் இல்லையா? அப்ப கரண்ட் பாய்ச்சுகின்ற பொழுது உள்ள வருத்தம், கரண்ட் ஷோட்டுடைய வருத்தம் இருக்கு, இது மிருக வதை என்று பேச மாட்டார்கள். இன்னொரு முறைக்கு ஷூட்டிங், நெற்றியிலே ஒரு ஷூட் பண்ணுவார்கள், ஒரு ஒரு வகையான பிளட் கன் இருக்கிறது, துவாரமிடும், அது அப்படியே உள்ளே போகும், அப்படியே மூளையை அப்படியே அது பீட் ஆக்கும், மூளையை கரைக்கும். மூளை கரைத்தவர்கள் மூளை கரைத்து விட்டால் வருத்தம் விளங்காதாம். உயிரோடு மூளையை கரைக்கின்ற அந்த ஷூட்டிங் வருத்தம் இல்லையா? கனிமணி இப்படி பல விடயங்கள், சிலவடி அப்படியே வைத்து நிறுத்தி அப்படி தலையை ஒரு இடத்துல இறுக்கி விடறியை அப்படி வெட்டி விடுவார்கள். தலையை ஒரு இரண்டு ஒரு ஒரு லக்கருக்குள்ளே இருக்குவார்கள், விடறி பக்கத்தால் அறுப்பார்கள். இது சித்திரவதை, அது அவர்களுக்கு சித்திரவதை விளங்காது. இஸ்லாமிய முறை முக்கியமா இரண்டு அந்த பெரிய குழாய்கள் நரம்புகள் அறுக்கப்பட வேண்டும். கனிமுடைய மொட்டை கத்தி அறுக்க முடியாது, தூக்க முடியாது, ஒரே தடவை அறுத்து முடிக்க வேண்டும். அந்த இரண்டு குழாய்களும் அறுக்கப்பட்டால், மூச்சு குழாயும் அறுக்கப்பட்டால், உணவு குழாயும் அறுக்கப்பட்டால், மூளைக்கும் உடம்புக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுகிறது, வருத்தங்கள் உணர்வது இல்லாமலாகிறது என்று ஆய்வு சொல்கிறது. ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஜெர்மனியில் ஆய்வு செய்தார். எல்லா முறைகளையும் அவர் முடிவெடுத்திருக்கிறார். நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு வெப்சைட்களிலே கிடைக்கலாம். இஸ்லாமிய முறைதான் மிருக வதை இல்லாத முறை. இஸ்லாம் கூறுகின்ற முறைதான் மிருகத்துக்கு வருத்தம் இல்லாத முறை. அதுதான் அங்கீகரிக்கப்பட்ட முறை என்று ஒரு மாற்று மத ஒரு கிறிஸ்தவர் ஒரு ஒரு கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் முடிவு செய்திருக்கிறார். எல்லா ஆய்வுகளையும் செய்துவிட்டால் நமக்கு சந்தேகம் தேவையில்லை. இணைய கண்ணியமானவர்களை பெருநாள் வருகிறது. ஒற்றுமை பகை மறைப்போம், சலாம் சொல்வோம், முசாபகா செய்வோம். பெருநாளை அடுத்து வருகின்ற மூன்று தினங்கள் போயா தினம் வருகிறது. இன்று போயா தினம் உன்னுடைய அறுவை நாளைக்குள் உட்படும். இஸ்லாமிய முறைப்படி அனுமதி. ஆனால் கண்ணியமன் நாட்டு நிலைமை, போயா தினத்தை மதிக்கின்ற இனம் வாழ்கின்ற நாடு, நமக்கு தாராளமாக பெருநாள் உட்பட நாட்கள் இருக்கின்றன. போயா தினத்தை தவிர்த்து நாம் ஏனைய மொத்தமாக 4 நாட்கள் நமக்கு கிடைக்கும் பெருநாளையும் சேர்த்து போயா தினத்திலே இயன்ற அளவு நாம் இந்த பிராணிகளை அறுக்கின்ற விடயங்களை அதுக்கு முன்னர் முடித்துக் கொள்வது, அந்த நாளை தவிந்து கொள்வது காலத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல அம்சமாக இருக்கும். எனவே கண்ணியமன் இறுதியாக நாட்டு நிலைமை, உலக நிலைமை, முஸ்லிம்களுடைய நிலைமையை நான் தொட்டு காட்டி அவர்களுக்காக துவா செய்வதும் நமது கடமையாக இருக்கிறது. நாம் இன்று மிருகங்களை அறுக்க தயாராக கொண்டிருக்கிறோம். நமது எத்தனையோ சகோதரர்கள் இன்று மனிதர்கள் அறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். நாம் பார்க்கிறோம், குறிப்பாக பொதுவாக எல்லா இடங்களிலும் முஸ்லிம்களுக்கு அநியாயம், குறிப்பாக இந்த மியான்மாரிலே பேர்மாவிலே ரோஹிங்கியான்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி முஸ்லீம்கள் கண்ணியமான கொல்லப்படுகிறார்கள், நீரில் மூழ்கடிக்கப்படுகிறார்கள், ஊசியால் குத்தப்படுகிறார்கள், கத்தியால் வெட்டப்படுகிறார்கள், அவர்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் முஸ்லீம் என்ற ஒரு காரணத்தினால். கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்கவில்லை, கத்தியால் அறுக்கவில்லை, அல்லாஹ் அறுக்க விடவில்லை. ஆனால் நம்முடைய குழந்தைகள் இன்று துண்டாடப்படுகிறார்கள், வெட்டப்படுகிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையால் அல்ல, சுவேசத்தால், குரோதத்தால், விரோதத்தால். இந்த அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். இவர்களுடைய நிலைமையையும் நாம் உள்ளத்தில் கொள்ள வேண்டும், இவர்களுடைய அன்பும் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் முஸ்லிம்களை முஸ்லிம் என்னுடைய உடம்பில் ஒரு துண்டென்று பார்க்க வேண்டும், ஏனைய மதத்தவர்களை மனித இனத்தில் ஒரு துண்டென்று பார்க்க வேண்டும். எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மதிக்க வேண்டும் மனிதன் என்ற காரணத்தினால். இஸ்லாம் மனிதனை மனிதனாக பார்க்கிறது, முஸ்லிமை உடல் அங்கமாக பார்க்கிறது. என இவர்களுக்கு நம்முடைய துவா. அரபாவுடைய இன்றைய தினம் துவா கபூலாகும் நாள், அதிகமான பாவங்கள் மன்னிக்கப்படும் நாள், நரக விடுதலை கிடைக்கும் நாள், நோன்பாளிகள் இன்றைய தினத்திலே நோன்பாளிகளுக்கு 2 வருடங்களுடைய குற்ற பரிகார பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற நாள். எனவே நம்முடைய வாயில் அதிகமாக துவா. 4வது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லகுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற திக்ரையும் அதிகமாக ஓத வேண்டிய நாள். நபி அவர்கள் சொன்னார்கள், நானும் முன்னே நபிமார்களும் இந்த திக்ரை அதிகமாக ஓத இருக்கிறோம். எனவே இவர்களுக்காக வேண்டி நாம் துவா செய்வோம். இவர்கள் நடக்கின்ற அநியாயங்களை அல்லாஹ்விடம் முறையிடுவோம். நம்முடைய எதிர்ப்புகளை கலவரம் இல்லாமல், எந்த விதமான சேதங்களும் இல்லாமல், நம்முடைய கருத்துக்களை எதிர்ப்புகளை கௌரவமாக முன்வைப்போம். நம்முடைய அழுத்தங்களை நம்முடைய நாட்டு அரசாங்கமாக இருக்கலாம், உரியவர்களுடன் உரியவர்களுடைய உதவியோடு நாம் முன்வைப்போம். மனித உரிமை மீறல்களிலே முறையிடுவோம். இதிலும் நமக்கு நன்மை இருக்கிறது. துவாவிலே அதிகமாக பங்கெடுப்போம். எனவே எல்லாவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெருநாளை ஒரு ஒற்றுமைக்குரிய பெருநாளாக மாற்றி தருவானாக. தலைவருடைய பாவங்களை மன்னித்தருவையாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருவையாக, கூற முஸ்லீம்கள் மூமிகள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருவையாக, யார உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான தவக்குலை தருவாயாக, யார இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஈமானை தருவாயாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தவக்குலை தருவாயாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து உள்ளத்திலிருந்து எத்தீனை தருவாயாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாராள தன்மையை தருவாயாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பொறுமையை தருவாயாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகிப்பு தன்மையை தருவாயாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நல்ல குணங்களை தருவாயாக. அவர்களுடைய பொறுமையிலே சகித்துக் கொண்டார்கள் யாழ்லா, எல்லா விதமான பொறுமையிலும் வெற்றி பெற்றார்கள் யாழ்லா. அந்த பொறுமையை நமக்கு தருவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்துடைய தன்மை நமது குடும்பத்துக்கு தருவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியுடைய பண்பாடுகளை நம்மளுடைய மனைமார்களுக்கு தருவாயாக. நமது குழந்தைகளுக்கு குழந்தையுடைய பண்புகளை தருவாயாக. நமது நாட்டு நிலைமையை சீராக்குவாயாக. எல்லா இடங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக. எல்லா இடங்களுக்கு மத்தியில் அந்யோன்யத்தை ஏற்படுத்துவாயாக. விட்டுக் கொடுப்பு ஏற்படுத்துவாயாக. ஒரு இனம் வர இனத்தை மதித்து நடக்கின்ற பண்பு ஏற்படுத்துவாயாக. உலக முஸ்லிம்களுடைய சிரமங்களை அகற்றுவாயாக, நோய் நம்பலங்களை போக்குவாயாக, நெருக்கடிகளை இல்லாமலாக்குவாயாக, கஷ்டங்களை போக்குவாயாக. யார் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுகிறார்களோ யாழ்லா, அவருடைய சதித்திட்டங்களை முறியடிப்பாயாக. அதில் கண்ணியமான ஒரு தினத்திலே கேட்கிறோம் யாழ்லா, கண்ணியமனுடைய வீட்டிலே கேட்கிறோம் யாழ்லா, கண்ணியமான மெம்பர்லேருந்து அவர் கேட்கிறோம் யாழ்லா. நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்ள யாழ்லா. நமது பெருநாளை சுபீட்சமாக்கியாழ்லா. நமது குர்பானுடைய விடயங்களை லேசாக்கியாழ்லா. எந்த விதமான எதிர்ப்புகளும் ஏற்பட அவனை பாதுகாரியாழ்லா. முஸ்லீம்களை சரியான முறையில் செய்யக்கூடிய பக்குவத்தை கூடியாழ்லா. எந்த விதமான தடைகளும் இல்லாமல் நீ பாதுகாரியாழ்லா. அந்த எல்லா ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் விதவைகளுக்கும் எல்லா விதமான கஷ்டமானவர்களுக்கும் அந்த மாமிசத்தை தன்னடைய நீ பறக்க செய்யாழ்லா. அதை கோதுமாக்கி வையாழ்லா. யாழ் எமது முஸ்லீம்கள் பேமாவிலே பியன்மாவிலே கஷ்டப்படுகிறார்கள் யாழ்லா, கொல்லப்படுகிறார்கள் யாழ்லா, அவர்கள் அநியாயமாக துரத்தப்படுகிறார்கள் யாழ்லா, யார் யாரெல்லாம் அவர்களுக்கு அநியாயம் செய்கிறார்களோ யாழ்லா, அவர்களுக்கு நீ உள்ளத்தில் இரக்கத்தை போடியாழ்லா, முஸ்லீம்கள் மீது அன்பை போடியாழ்லா, முஸ்லீம்களை பற்றி கண்ணியத்தை போடியாழ்லா, அவருடைய அநியாயத்துக்கு முடிவு கட்டியாழ்லா, அவருடைய அநியாயத்தை முறியறியாழ்லா, அவர்களுக்கு மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்தியாழ்லா, அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை ஏற்படுத்தியாழ்லா. முஸ்லீம்களின் இஸ்லாத்தை பாதுகாரியாழ்லா, முஸ்லீம்களை பாதுகாரியாழ்லா, குழந்தைகளை பாதுகாரியாழ்லா, பெண்களை பாதுகாரியாழ்லா. உலகத்தில் உள்ள இஸ்லாத்திய முஸ்லீம்களை நீ கண்ணியப்படுத்தியாழ்லா, பாதுகாரியாழ்லா. உலகத்திலும் ஒற்றுமைப்படுத்தியாழ்லா. ஈமானன் வாழ்ந்து களிமாடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக.